அனைத்து சமயத்து மெய் பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய் பொருள் இயேசுவே.
வணக்கம் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.
வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, புன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, புன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே, துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாம் கனி, பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாம் கனி, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ.
பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே மார்க் முதலாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஈடுபாடு கொண்ட பல சம்பவங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். இறுதியாக நாம் பார்த்தபொழுது அவர் கலிலேயாவிலே வந்து கப்பர் நோகுமை மையமாய்க் கொண்டு தனது பணியை செய்து வந்தார். கலிலேயா பகுதிகளிலே உள்ள ஜப ஆலயங்களிலே அவர் பிரசங்கித்தார், பிசாசுகளை துரத்தினார், வியாதி உள்ளவர்களை குணமாக்கினார். இப்பொழுது இந்த மார்க் முதலாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கடைசி அற்புதத்தை பார்க்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்த ஒவ்வொரு அற்புதமுமே மனிதனுடைய கண்களுக்கு கடினமானதுதான். இப்பொழுது இங்கே ஒரு குஷ்டரோகியை நாம் பார்க்கிறோம். குஷ்டரோக வியாதி குணமாக்கவே முடியாது என்பதல்ல, ஆனால் இந்த வியாதி சிலருடைய வாழ்க்கையிலே மரணத்திற்கு நேராய் கொண்டு சென்று விடுகிறது. இது சரீரத்தின் அம்சங்களை முடமாக்கி அவன் வேறு எந்த வேலையையும் செய்ய முடியாதவனாய் ஆக்கிவிடுகிறது. சமுதாயத்தை விட்டும் தூர தள்ளிவிடுகிறது. பாருங்கள், மார்க் முதலாம் அதிகாரம் 40-41 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். மனோதத்துவ ரீதியான ஒரு காரியத்தை இந்த அற்புதத்தில் நாம் கவனிக்க வேண்டும். பொதுவாக யாரும் ஒரு குஷ்டரோகியை தொடுவதில்லை. பல ஆண்டுகளாக இந்த மனிதனையும் யாரும் தொட்டதில்லை, இவனும் யாரையும் தொட்டதில்லை. பட்டணத்திற்கு வெளியே தங்கியிருக்கிற இவனுக்கு குடும்பத்தின் அங்கத்தினர்கள் உணவையும் தண்ணீரையும் கொண்டு வந்து வைப்பார்கள். அவர்கள் புறப்பட்டு அப்புறம் போன பிறகு இவன் எடுத்து அந்த உணவை உட்கொள்வான். ஒருவேளை ஒருவரை ஒருவர் பார்த்து கையை அசைத்திருக்கலாம். ஆனால் இவன் வீட்டிற்கு இனி போக முடியாது, அவர்களை தொட முடியாது, அரவணைக்க முடியாது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு குணமாக்கினார். வசனங்கள் 42-44 வரை பாருங்கள். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை குணமாக்கியிருந்தாலும் மோசேயின் பிரமாணத்தின்படி அவன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியா இயேசு கட்டளை கொடுக்கிறார். மோசே மூலமாய் கர்த்தர் கொடுத்த கட்டளையை இயேசு கிறிஸ்து மீறவில்லை, அவர் அதை நிறைவேற்றினார், நிறைவேற்றும்படியாய் சொன்னார். வசனம் 45 பாருங்கள். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினார். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்கக் கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். கவனித்தீர்களா? இந்த மனிதன் ஏசு கிறிஸ்து சொன்னது போல அதை குறித்து அமைதியாக இல்லாமல் அதை எல்லாருக்கும் போய் அறிவிக்கிறான். எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான் என்றால் காட்டுத்தீ போல அந்த செய்தி பரவியது என்று சொல்லலாம். வேடிக்கையாக ஒருவர் சொல்லும்பொழுது, உங்கள் அயலகத்தார் நீங்கள் சொல்வதை கவனிக்கவில்லை என்றால் உங்கள் வீட்டிற்கு தீ வையுங்கள், எல்லாரும் ஓடி வருவார்கள் என்றார். ஊழியர் ஒருவர் ஒருமுறை ஒரு ஆலயத்திலே ஒரு வாரம் முழுவதும் கூட்டத்திலே பேசுவதற்காக சென்றிருந்தார். அங்கே இருந்த போதகரை பார்த்து, இந்த வாரம் முழுவதும் இங்கே கூட்டம் அதிகமாக வர வேண்டும் என்றால் இந்த இடத்திற்கு நீங்கள் தீ வைத்தால்தான் அது முடியும் என்று கூறினார். ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்தியாளர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது போதகர் பக்கத்தில் உள்ள ஓய்வு நாள் பள்ளி நடக்கும் பகுதிக்கு சென்று வந்தார். வந்தவர் செய்தியாளரை கொஞ்சம் தள்ளிப்போங்கள் என்று சொல்லிவிட்டு, அருமையான சகோதரனே சகோதரியே, இங்கே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, கவனமாக மெதுவாக ஒவ்வொருவராக நீங்கள் வெளியேறினால் நல்லது என்று சொன்னார். அதற்குள்ளாக தீயை அணைப்பதற்கான வாகனம் வருவதற்கான ஒலி கேட்க ஆரம்பித்தது. அந்த வாரத்திலே அவர்கள் எண்ணியது போல மிகப்பெரிய கூட்டம் தொடர்ந்து வாரம் முழுவதும் கூட்டத்திற்கு வந்தது. காரணம் என்ன தெரியுமா? இந்த தீ விபத்தை குறித்து செய்தித்தாளிலே சொல்லும்பொழுதே தீ பிடித்து எரிந்திருந்தாலும் கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும், எல்லாரும் வாருங்கள் என்ற ஒரு அறிவிப்பை கேட்டு எண்ணற்ற மக்கள் வந்தார்களாம். அதேபோல அருமையான சகோதரனே சகோதரியே, இப்படி இயேசு கிறிஸ்துவினாலே சுகம் பெற்ற இந்த குஷ்டரோகி எல்லாரிடத்திலேயும் போய் இந்த செய்தியை சொன்னான். அருமையானவர்களே, இங்கு இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே சொல்லக்கூடாது என்றார், அவன் எல்லாரிடத்திலேயும் போய் சொன்னான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு செல்லும் முன்னதாக, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்மிலே பலர் அதை குறித்து அக்கறைப்பட்டுக் கொள்கிறதே இல்லை. ஒருவருக்கும் நாம் நற்செய்தி சொல்லுகிறதில்லை. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது நம்முடைய கீழ்ப்படியாமையை விட அந்த குஷ்டரோகியின் கீழ்ப்படியாமை பரவாயில்லை என்று சொல்ல வேண்டும். பெரும் கூட்ட மக்கள் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து கப்பர்நகுமை விட்டு வெளியே வனாந்தரத்திலே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. சரி, மார்க் 2 அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருவோம். இந்த 2வது அதிகாரத்திலேயும் பல நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். சொல்லப்போனால் இது 1வது அற்புதத்தின் தொடர்ச்சி என்றே சொல்லலாம். உடனே அல்லது அப்பொழுது என்ற வார்த்தைகளை அடிக்கடி இங்கே நாம் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நிகழ்ச்சிகளை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் வார்த்தைகள் இவைகள்தான். ஏற்கனவே நடைபெற்ற காரியத்தையும் நடக்கப்போகிற காரியத்தையும் ஒன்றாக சேர்க்கிறது. பாருங்கள், மார்க் 2:1 சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு கவனித்தீர்களா? சில நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் கப்பர்நகுமுக்குள்ளே போகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவருடைய ஊழிய காலம் எல்லாம் இதுவே அவருடைய தலைமையகமாக இருந்தது. ஏற்கனவே 1வது அதிகாரத்திலே நாம் என்ன பார்த்தோம்? இயேசு கூறியது போல அந்த சுகம் பெற்ற குஷ்டரோகி கீழ்ப்படியாமல் எல்லாருக்கும் போய் அதை அறிவித்தான். எனவே ஜனக்கூட்டமானது இயேசு தனது பணியை செய்ய முடியாதபடி நெருக்கியது. எனவேதான் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து வெறும் அற்புத அடையாளங்களை மட்டும் செய்கிறவராக வரவில்லை. இயேசு கிறிஸ்து என்றாலே குணமாக்குகிறவர் என்பதை மட்டும் மக்கள் எண்ணிவிடக்கூடாது என்பதை குறித்து அவர் அக்கறை உள்ளவராயிருந்தார். இயேசு தான் செய்த அற்புதங்களை குறித்து மக்கள் பேச வேண்டும் என்று விரும்பவில்லை. ஏனென்றால் ஆவிக்குரிய ஒரு ஊழியத்தோடு கூட அவர் வந்திருந்தார். உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே மரிக்கும்படியாக அவர் வந்தார். இப்படி அவர் குணமாக்குகிறவர் என்பது மட்டும் பிரஸ்தாபமானால் அது நற்செய்தியையே மறைத்துவிடும். அருமையானவர்களே, இன்றைக்கும் குணமாக்கும் வரத்தை குறித்தும் பல்வேறு பாஷைகளிலே பேசுவதை குறித்தும் முக்கியப்படுத்துகிறவர்கள் கவனிக்க வேண்டியது, அவை கர்த்தர் கொடுக்கும் வரங்கள்தான். ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் குதிரை வண்டியை குதிரைக்கு முன்னதாக வைப்பது போல ஆகிவிடும். அருமையான சகோதரனை சகோதரியே, ஒரு கூட்டத்திற்கு மக்கள் செல்கிறார்கள் என்றால் நற்செய்தியை கேட்டு மனம் திரும்புவதற்காக செல்கிறார்களா, அல்லது அங்கே குணமாக்குதலுக்கும் மற்ற உணர்ச்சி வசப்படும் அனுபவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? மார்க்கெழுதின சுவிசேஷத்திலே நான் பார்ப்பது என்ன? இந்த மனிதன் போய் எல்லாரிடத்திலேயும் அதை குறித்து சொன்னபடியினாலே அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்ய திட்டமிட்டபடி செய்ய முடியாதவராக வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போக வேண்டியதிருந்தது. அவர் திரும்ப வந்தபொழுது அதை குறித்து மக்கள் அறிந்து கொண்டார்கள். இங்கே அவர் வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருப்பது எந்த வீடு என்ற கேள்வியை எழுப்புகிறது. கப்பர்நகூமுக்கு வந்து பிரசங்கித்த பின்னர் அவர் சென்ற வீடு சீமோன் பேதுருவின் வீடாய் இருந்தது. எனவே அந்த வீட்டை குறித்துதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படியென்றால் தொடர்ந்து வருகிற வசனங்களிலே நாம் பார்க்கிற சம்பவத்திலே அவர்கள் கூரையை பிரித்தார்கள். சீமோன் பேதுரு எப்படி எல்லாவற்றையும் அமைதியாக பொறுத்துக் கொண்டார் என்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. சரி, வசனத்திலே நாம் பார்ப்பது என்ன? ஏசு கிறிஸ்து மறுபடியும் கப்பர்நகூமுக்கு வந்தார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். வசனம் 2 என்ன சொல்கிறது? உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதானமான பணி கர்த்தருடைய வார்த்தைகளை போதிப்பது. இன்றைக்கும் ஒவ்வொரு ஊழியத்திலேயும் முக்கியமானது கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதாய் இருக்க வேண்டும். ஊழியத்திலே ஈடுபாடு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் வாலிபர் மத்தியிலே பணி செய்தாலும் சரி, சிறுவர் மத்தியிலே பணி செய்தாலும் சரி, சுவிசேஷ ஊழியம் செய்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய பணியை செய்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். ஏசாயா 55:11 நான் வாசிப்பது என்ன? தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தை குறித்து கர்த்தர் அங்கே சொல்கிறார். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லுகிறார். எனவே அருமையானவர்களே, அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் என்பது நமக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு காரியமாயிருக்கிறது இல்லையா? சரி, வசனங்கள் 3-4 பாருங்கள். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிருவாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்த நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். எழும்பி நடக்க முடியாத ஒரு திமிர்வாதக்காரனை அவனுடைய நண்பர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அங்கே கூட்டம் அதிகமாயிருந்தபடினாலே வாசல் வழியாய் உள்ளே கொண்டு போக முடியவில்லை. பல இடங்களிலே திருச்சபைகளிலே பல பணிக்காக ஆளுகை குழுக்கள் நியமிக்கப்படுகிறது. அநேக வேளைகளிலே போதகர் இப்படிப்பட்ட குழுக்களை நம்பியே இருக்கிறார். இந்த ஆளுகை குழுக்களை குறித்து சொல்லப்படும் ஒரு காரியம் என்னவென்றால், அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று அநேக குறிப்புகளை எடுப்பார்கள். ஆனால் நேரத்தை வீணாக்குவார்கள். இன்னும் ஒருவர் சொல்கிறார், இந்த குழுவிலே உள்ளவர்கள் தனித்தனியாக எதையுமே செய்ய முடியாதவர்கள், ஆனால் சேர்ந்து எதையுமே செய்ய முடியாதபடி தீர்மானங்களை செய்வார்கள். ஆனால் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நான்கு பேரும் ஒரு குழுவாக இருந்தாலும் சரியான ஒரு தீர்மானத்தை சரியான நேரத்திலே செய்தார்கள். அவர்கள் கூரையை பிரித்து இயேசுவின் பிரசன்னத்திலே அந்த மனிதனை இறக்குகிறார்கள். அப்படி இயேசுவின் முன்னால் அந்த தீவிரவாதக்காரனை இறக்கும் பொழுது, ஐயையோ நாம் கூட்டத்திற்கு இடைஞ்சல் பண்ணிவிட்டோமோ என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து எதை குறித்து போதித்துக் கொண்டிருந்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய சம்பாஷணை நின்றது. இவ்வாறு கூரையை பிரித்து அந்த மனிதனை முன்னாலே இறக்கி அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து புன்முறுவல் பூத்திருப்பார். வசனம் 5 பாருங்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? யாருடைய விசுவாசம்? சுகவீனமாயிருந்த மனிதனுடைய விசுவாசம் அல்ல, அவனை சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை இயேசு பார்த்தார். ஆனால் அவனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டது அவனுடைய விசுவாசமே காரணம். அருமையான சகோதரனை சகோதரியே, தேவ பக்தி உள்ள ஒரு தாயை நீங்கள் பெற்றிருப்பது தவறல்ல. ஆனால் அவர்களுடைய முன் தாவணியை பிடித்துக் கொண்டே நீங்கள் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. தேவனுக்கு பயப்படும் பயமுள்ள ஒரு தகப்பனார் உங்களுக்கு இருக்கலாம், அவர் உங்களை ரட்சிக்க முடியாது. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த நான்கு பேரும் விசுவாசத்தோடு அவனை இயேசு வண்டை கொண்டு வந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து அவனோடு தனிப்பட்ட விதத்திலே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. விசுவாசத்தோடு அவனை அங்கே கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தியது. அதை அவர் கவனித்த பொழுது அந்த மனிதனோடு கூட தனிப்பட்ட விதத்திலே, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இன்றைக்கும் திருச்சபைகளிலே அதிகமான தேவை யாரென்றால், இப்படி தேவையோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை திருச்சபைக்கு விசுவாசத்தோடு கொண்டு வருகிறவர்கள்தான். அருமையானவர்களே, நற்செய்தி அறிவிக்கப்படும் இடங்களை குறித்து நாம் எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம், எத்தனை பேரை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறோம். இன்றைக்கு பற்பல விதமான திமிர்வாதங்களினாலே பாதிக்கப்பட்டவர்கள் நம்மை சுற்றியிருக்கிறார்கள். அவர்களிலே யாரையாவது ஆலயத்திற்கு கொண்டு வரவில்லை என்றால் அவர்கள் வந்து வசனத்தை கேட்கப் போகிறதில்லை. அருமையானவர்களே, இந்த நான்கு பேருடைய விசுவாசமானது இயேசு கிறிஸ்துவை நேராக சந்திக்கும்படியாக அவனை தூக்கி வரச் செய்தது. வசனங்கள் 6-7 பாருங்கள். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இங்கே சில எதிராளிகளை பார்க்கிறோம். அவர்கள் வாயை திறந்து பேசுகிறதில்லை, மனதிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனதிலே எழும்பிய கேள்விகளிலே முதலாவது கேள்வி தவறானது, இரண்டாவது கேள்வி சரியானது. எப்படி? அவர்கள் நினைத்தது போல இயேசு தேவ தூஷணம் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் எண்ணியது போல தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் என்பதை அறிந்திருந்தார்கள். அருமையானவர்களே, எந்த ஒரு நியாயாதிபதிக்கும் ஒரு குற்றவாளியை குற்றமற்றவனாக விடுவதற்கு அதிகாரமில்லை. அவன் மேலே சட்டத்தை கடைபிடிக்க செய்ய வேண்டும். தேவனே ஒழுக்க நெறிகளை உருவாக்கியவர். அந்த சட்டத்திட்டங்களை அவரும் காத்துக்கொள்ள வேண்டியவர். அவர் சட்டத்திட்டங்கள் இல்லாத ஒருவராய் இருக்க முடியாது, ஏனென்றால் அவர் நீதிபரர். நியாயப்பிரமாணத்தை உண்டு பண்ணின அவர் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தார். நியாயப்பிரமாணம் முறிக்கப்பட முடியாதது, மாற்றப்பட முடியாதது. எனவே நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாக காணப்படுகிறோம். நமக்கு பாவ மன்னிப்பு தேவை, அவர் பாவத்தை மன்னிக்கிறார். அருமையானவர்களே, அவர் பெரிய இருதயமுடையவராய் இருப்பதனாலே பாவங்களை மன்னிக்கிறார் என்று தவறாக நாம் எண்ணிவிடக்கூடாது. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சுமந்து தீர்த்துவிட்டார். இயேசு கிறிஸ்து அங்கே தேவ தூஷணம் சொல்லவில்லை, ஏனென்றால் அவரே தேவனாயிருக்கிறார். அவர் பாவத்தை மன்னிக்க முடியும், ஏனென்றால் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலுள்ள எல்லாருக்கும் ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்காகவே அவர் வந்தார். சரி, மார்க் 2:8, அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? இந்த மனிதர்கள் வாயை திறந்து பேசவில்லை, கவனித்தீர்களா? இதை குறித்து அவர்கள் மனதிலே எண்ணுகிறார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து வெளியே இழுக்க முற்படுகிறார். அவர் தங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பார் என்பதை அறிந்திருந்துதான் வாயை திறந்து பேசாமல் இருந்தார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? வசனம் 9, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது என்று கேட்கிறார். அருமையானவர்களே, அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. இவ்வாறு அவர்கள் அமைதியாயிருப்பதனாலே தொடர்ந்து அவர் அவர்களை குறித்து செயல்பட போகிறார். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியும். யோவான் 2:25 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்பொழுது, மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை என்று சொன்னார். எனவே அவர்கள் முன்னாலே இந்த கேள்வியை வைக்கிறார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? அவர்கள் இப்பொழுதும் வாயை திறந்து பதில் சொல்லாவிட்டாலும் இரண்டை செய்வதுமே முடியாது என்றுதான் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டிருந்திருப்பார்கள். தேவனால் மட்டுமே இது இரண்டும் கூடும். இதை அறிந்தவராகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், மார்க் 2:10-11, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸ்காட்லாந்து தேசத்து வேத பண்டிதர் ஒருவர் இதை குறித்து வியாக்கியானம் கொடுக்கும்பொழுது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னதற்கு காரணம், மீண்டுமாக அவன் படுக்கையிலே விழப்போவதில்லை, இனி அவன் நடக்கப் போகிறான் என்பதற்காகத்தான் என்று கூறுகிறார். இயேசு அவனை குணமாக்கிய பொழுது அவன் பரிபூர்ண சுகத்தோடு புறப்பட்டு போகிறான். வசனம் 12 பாருங்கள், உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கவனித்தீர்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் செயல்பாடு நிறைந்த ஒரு சுவிசேஷம் என்று சொன்னேன். இங்கேயும் இந்த அற்புதத்திலே செயல்பாடு நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 13-14 வாசிக்கிறேன். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடல் அருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். தொடர்ந்து இங்கேயும் செயல்களை குறித்தே வாசிக்கிறோம். இதுவும் ஒரு அற்புதமாய் இல்லை என்றாலும், மார்க் எழுதின சுவிசேஷத்திலே தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளையே நாம் பார்க்கிறோம். லேவி அல்லது மத்தேயுவின் அழைப்பை குறித்து இங்கே வாசிக்கிறோம். இந்த மத்தேயு லேவி கோத்திரத்தான். கவனித்தீர்களா? பிரியமானவர்களே, இவன் ஆசாரிய வம்சத்திலே வந்தவனாயிருந்தாலும் அவன் ஒரு ஆயக்காரனாய் இருந்திருக்கிறான். தொலைந்து போன 10 கோத்தரத்தாரை குறித்த ஒரு விடையை இது கொடுக்கிறது. யூதாவை தவிர மற்றொரு கோத்தரத்து மனிதனை இங்கே நாம் பார்க்கிறோம். லேவி கோத்தரத்து மனிதன் ஒருவனை இயேசு கிறிஸ்து இங்கே தனது சீடனாக தெரிந்து கொள்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று வந்த சிலர் உலகத்தினாலோ செல்வத்தினாலோ இழுக்கப்பட்டு மற்ற பணிகளுக்கு போவதை குறித்து இன்றைக்கும் நாம் கேள்விப்படுகிறோம். அது வேதனை நிறைந்தது. ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இயேசு மீட்டு எடுக்கிறார். கர்த்தருடைய பணியிலே இருக்கிற நீங்கள் ஒருவேளை வேறொரு தொழிலை செய்ய வேண்டுமா என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், அது சரியானது அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயுவாகிய லேவியை இயேசு அழைப்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலே அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணி அவருடைய நண்பர்களை எல்லாம் அழைத்ததை குறித்து எழுதவில்லை. அவனுக்கு இருந்த நண்பர்கள் எல்லாருமே பாவிகளானவர்கள்தான். ஆனால் அந்த சம்பவத்தை குறித்து இங்கே மார்க் எழுதியிருக்கிறார். கவனியங்கள், மார்க் 2:15-16. அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தய இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, கவனித்தீர்களா? 3 இந்த விருந்தாளிகள் ஆயக்காரரும் பாவிகளும் ஆயக்காரரும் பாவிகளும் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். பாவிகள் என்ற வார்த்தைக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்கள் என்ற வார்த்தையை சொல்கிறார். அவர்கள்தான் அந்நாட்களிலே வரி வசூல் செய்தவர்கள். சரி, வசனம் 17 பாருங்கள், இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இது மிக அற்புதமான ஒரு விடை என்று சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே எல்லாரும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கும்பொழுது நாம் எந்த ஒரு வைத்தியரையும் நம்முடைய வீட்டிற்கு அழைக்கிறதில்லை. நீங்கள் சுகவீனமாய் இருக்கும்பொழுதுதான் ஒரு வைத்தியரை நீங்கள் தேடுகிறீர்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்கிறார். அங்கே இருந்தவர்களிலே யாரும் நீதிமான்கள் அல்ல, எல்லாரும் பாவிகளாயிருந்தார்கள். ஆனால் பரிசேயர்கள் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன? எல்லாருக்கும் நற்செய்தியை போய் சொல்லுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை கேட்டிருக்கிற நாம் எத்தனை பேருக்கு அதை குறித்து சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம்? அன்று இயேசு சொல்லாதே என்று சொன்ன சுகமான குஷ்டரோகியோ எல்லாருக்கும் போய் அந்த நற்செய்தியை சொன்னான். ஆனால் சொல்லுங்கள் என்று கட்டளை பெற்றிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்ற நற்செய்தியை எத்தனை பேருக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம்? எல்லாரும் ஒரே விதமாக அந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்பதல்ல. சகோதரே சகோதரியே, நீங்கள் வசிக்கிற இடத்திற்கு தக்கதாக, வேலை செய்கிற சூழ்நிலைகளுக்கு தக்கதாக, மற்றவர்களோடு உங்களுக்குள்ள தொடர்புகளுக்கு தக்கதாக அதை குறித்த கருத்துள்ளவர்களாய் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி கர்த்தர் உங்களோடு தெளிவாய் சொல்லும்பொழுது அதற்கு கீழ்ப்படிவதை குறித்து நீங்கள் கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. இரண்டாவதாக, அந்த நான்கு பேர் தேவையுள்ள ஒரு மனிதனை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தது போல நம்மை சுற்றி தேவையுள்ள எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நற்செய்தி கூட்டங்களுக்கும் ஆலயங்களுக்கும் இந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்கும் நாம் எத்தனை பேரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களை வாழ வைக்கும் என்பதை நீங்கள் விசுவாசித்து செயல்படுவீர்கள் என்றால் உங்கள் விசுவாசத்தை பார்த்து அவர்களோடு கூட கர்த்தர் தனிப்பட்ட விதத்திலே செயல்பட முடியும். அருமையானவர்களே, தேவனாய கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் நம்முடைய வியாதிகளை குணமாக்கவும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும் பொழுது, வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும் பொழுது மீண்டுமாக அதே குழியிலே நாம் விழ வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல, அது அவருடைய சித்தமும் அல்ல. அவர் நம்மை விடுதலை செய்ததை குறித்து, அவர் நம்மை குணமாக்கியதை குறித்து உண்மையாகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்று சொன்னால், விடுதலை செய்யப்பட்ட அன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நாம் அதை நினைத்து நினைத்தவரை துதிக்கும் பொழுது அவரே தொடர்ந்து நம்முடைய பலனாக இருப்பார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கேட்ட உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் நீர் எழுப்பியிருக்கிற சிந்தனைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஊழியம் செய்ய வாஞ்சியுள்ள பிள்ளைகளுக்கு ஊழிய வாசல்களை கர்த்தரே திறந்து தாருமையா. ஊழியத்திலிருந்து யாராவது பின்வாங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், உலக பிரகாரமான வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், உம்முடைய அழைப்பை ஒருமுறை கூட அவர்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எங்களிலே யார் யார் எந்தெந்த இடங்களிலே எப்படி எப்படி மற்றவர்களை உம்மண்டை அழைத்து வர நீர் சித்தமாயிருக்கிறீரோ அதை புரிந்து செயல்பட உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் ஞானத்தையும் வல்லமையையும் கிருபையும் நீரே தந்தருளும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும், சின்ன தம்பிமார் தங்கைமாரையும், வாலிபர்களையும் வயோதிபர்களையும் கர்த்தரை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமோஸ் 9:14. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஆமோஸ் 9:14.